بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلول عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகழ்ல அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பிச்சுகின்றேன். எண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல் ஹஃப்ஜி தவா நிலையம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த வாராந்த வகுப்பில் தொழுகையும் அதன் சட்டங்களும் என்ற தலைப்பின் கீழால் இந்த இஸ்லாமிய பாடத்திட்டம் என்ற புத்தகத்தில் இன்றைய புதிய ஒரு பாடமாக தொழுகையும் அதன் சட்டங்களும் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் என்ன செய்கின்றோம், சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை முதற்கணம் தெளிவாக தெரிந்து கொண்டு இஸ்லாம் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, ஏகத்துவத்துக்கு எதிரான இணை வைத்தல இஸ்லாம் என்ன செய்கின்றது, எச்சரிக்கின்றது, ஏகத்துவத்தை ஒரு முஸ்லீம் நிலைநிறுத்துவதுதான் அவனுடைய மிக முக்கியமான நோக்கம், ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் படைக்கப்பட்ட மிக முக்கியமான நோக்கமே அவன் வந்து அல்லாஹை வணங்குவதுதான் என்ற, அல்லாஹை மாத்திரம் வணங்குவதுதான் என்ற இந்த மிக முக்கியமான கொள்கையுடைய அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்க பின்னால் இந்த கொள்கையை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, அதோடு நம்ம வந்து இருந்து விட முடியாது. நாம் வந்து பூரண தௌஹீத்வாதி, நாம் வந்து பூரண வந்து இஸ்லாமிய அடிப்படைகளை பூர்ணமாக அறிந்து கொண்டவன், எனக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்ன, அதுக்கு எதிரானவைகள் என்ன, இணையத்தினுடைய வகைகள் இதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது. ஒரு முஸ்லீமால வந்து எந்த ஒரு அமல்களும் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதன், ஒரு அதாவது சாதாரண ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கூட இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை மனப்பூர்வமாக ஏற்று இஸ்லாத்துக்குள்ள வந்து வருகின்றான்னு சொன்னால், அவன் எப்பொழுது அந்த கொள்கையை மனப்பூர்வமாக அவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அன்றிலிருந்து அவனுக்கு என்ன செய்கின்றது, தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த கடமை வந்து என்ன செய்து அவனுக்கு வந்து கடமையாகின்றது. அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களை, இந்த தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி, இந்த தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இஸ்லாத்திலே அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் நாங்கள் என்ன செய்யலாம், ஏகப்பட்ட ஆதாரங்களை என்ன செய்யலாம், அடுக்கிக் கொண்டே செல்லலாம் என்றால் அந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக இந்த கடமை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனைய கடமைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களை. நாங்கள் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் இது வருடத்துக்கு ஒரு முறை வசதி படைத்தவர்கள் மாத்திரம், எல்லா முஸ்லீம்களும் கிடையாது, வசதி படைத்தவர்கள் மாத்திரம் என்ன செய்ய வேண்டும், வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து அவர்கள் கொடுக்க வேண்டும். நோன்பு என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை எடுத்து பார்த்தால் கடமையான நோன்பு வருடான நோன்பு எடுத்துக்கொண்டால் வருடத்திலே ஒரே ஒரு மாதம், வருடத்திலே ரமதானுடைய 9வது மாதம் மாத்திரம் நோன்பு பிடித்தால் போதுமானது. ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அவனுடைய ஆயுளிலே ஒரே தடவை, ஆயுள் அவன் ஆயுட்காலம் முழுக்க ஒரு தடவை பரதான ஹஜ்ஜை செய்தால் அவனுக்கு அந்த அவனுடைய அந்த பரது வந்து என்ன செஞ்சிடும், நீங்கி விடும் அவனுக்கு. ஆனால் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படி எல்லா கடமைகளும் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் தூண்கள்ல ஏனைய மூன்று கடமைகளும் ஷஹாதாவை ஏற்று மார்க்க, அதாவது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால எஞ்சி இருக்கக்கூடிய நான்கு கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்ற இந்த நான்கு கடமைகள்ல ஏனைய மூன்று கடமைகளும் வந்து இப்படி ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமோடு அதாவது நாளாந்தம் அனுதினம் பின்னி பிணைந்ததாக இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில இந்த தொழுகை மாத்திரம் என்ன செய்கின்றது, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்நாளிலே தினமும் என்ன செய்து பின்னி பிணைந்து ஒரு வணக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, எனவேதான் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதை பற்றி கடமையாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உலமாக்களுக்கு எப்படி விளக்கம் சொல்கின்றான்னு சொன்னால், அதாவது அறிஞர் நல்லறிஞர்கள் எப்படி விளக்கம் சொல்கிறான்னு சொன்னால், எல்லா கடமைகளையும் அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்கின்றான், இந்த பூ உலகில் வைத்தான் கடமையாக்குகின்றான். நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஏனைய கடமைகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுத்தாலா இந்த பூ உலகில் இந்த பூமியில வைத்து வகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்கின்றான், கடமையாக்குகின்றான். ஆனால் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ்வுத்தாலா இங்கே வைத்து சாதாரண ஏனைய கடமைகளை கடமையாக்கியதை போன்று இந்த பூ உலகளை வைத்து கடமையாக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏழு வானங்களை தாண்டி அவனிடத்திலே சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்துக்கு, அந்த இடத்தையும் தாண்டி அங்கே அழைத்து அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஒரு பரிசாக ஏழு வானத்துக்கு மேலால் இருந்து இந்த தொழுகையை கொடுத்த இந்த வரலாற்றை நாங்கள் என்ன செய்கிறோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த ஒரே ஒரு சம்பவம் மாத்திரம், அதாவது இந்த ஒரே ஒரு செய்தி, அதாவது ஏனைய கடமைகள் இந்த உலகத்திலே கடமையாக்கப்பட்டிருக்க, இந்த கடமையை மாத்திரம் அல்லாஹுத்தாலா தன்னிடத்திலே தனது அடியாரை தனது தூதரை அழைத்து அவருக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், இந்த தொழுகைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அளப்பரியது என்பதை வந்து எங்கள் செய்யலாம், எங்களால் வந்து விலை கொள்ள முடிகின்றது. அன்புக்கு பெருமைக்குரிகளை, இப்படிப்பட்ட இந்த கடமை வந்து, இந்த தொழுகை வந்து என்ன செய்து இஸ்லாத்துல வந்து இரண்டாவது கடமையாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இஸ்லாமிய கொள்கையை ஏற்று இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே என்ன செய்து இரண்டாம் நிலை கடமையாக தொழுகை இருக்கின்றது. இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார்னு சொன்னா அவர் முதலாவது செய்ய வேண்டியது என்ன, தொழுகை அவர் செய்தாக வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்தவரை வந்து என்ன செய்து இது வந்து பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள பருவ வயது அடைந்திருக்கும். அதாவது பருவ வயது அடைந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு வயது இல்லையே வைக்க முடியாது, 15 வயது 13 வயது அப்படின்னு சொல்லி வைக்க முடியாது. அதாவது யாரெல்லாம் பருவ வயது அடைந்து விட்டார்களோ, அது 10 வயதுலையும் பருவ வயது அடையலாம், 12 வயதுலையும் அடையலாம், 14 வயதுலையும் அடையலாம். பருவ வயதை அடைந்து விட்டார்கள் சொன்னால் ஆண்களாக இருக்கலாம், பெண்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், பருவ வயது அடைந்திருந்து அனுசரித்து அவனுக்கு கடமை கட்டாய கடமையாகின்றது. பருவ வயது அடையாத பிள்ளைகள் இருக்குன்னு அவங்களும் தொடரலாம், அவங்களுக்கு சாதாரண என் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதை அடைந்த அனுசயங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தொழுவதற்கு பழக்கங்கள், தொழப்பயிற்சி அடையுங்கள் என்று சொன்னார்கள், தொழ ஏவுங்கள் என்று சொன்னார்கள், முரு அவுராதக்கு உண்டு முருன்னு சொல்றார்கள், அதாவது நீங்கள் ஏவுங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. ஆனால் 10 வயதை அடைந்து அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் அடித்தாவது செய்யுங்கள், தொழவையுங்கள் சொல்லி, தொழவையுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஒரு பிள்ளை வந்து எனது பிள்ளை இன்னும் பருவ வயதை அடையவில்லை, எனது பிள்ளை இன்னும் இப்ப இன்னும் சின்ன பிள்ளை தான், உங்களோட பாருங்க சின்ன பிள்ளை ஆயிக்கலாம், உங்க வீட்டுல வந்து கடைசி பிள்ளை ஆயிக்கலாம், அதுக்காக என்ன செய்ய முடியாது, அந்த பிள்ளை இன்னும் பருவ வயதை அடையல, அல்லது இன்னும் பிள்ளை கொஞ்சம் படிச்சுட்டு இருக்குது, அது இருக்குது இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை வந்து பிற்படுத்த முடியாது என்பதை வந்து நாங்கள் செய்யணும், விலைக்குள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அதே நேரம் இதுல வந்து ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் புத்தி சுவாதீனம் உள்ள பருவ வயது அடைந்து அனைவர் மீதும் கட்டாய கடமை ஆகின்றது. அவ பருவ வயது அடையாத பிள்ளைகளா இருந்தாங்க கூட 5 வயசு 6 வயசு பிள்ளை உங்களோட தொழுவத்துக்கு வருதா, தொலை முடியுது அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு தொலை பயிற்சி அளிக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு தொழுவதற்கான அந்த பயிற்சியை அந்த ஊக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதை வந்து இஸ்லாமிய செய்தி என்றது சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த தொழுகை கடமையாகின்றது என்ற இந்த விஷயத்துல வந்து, தொழுகை கட்டாய கடமை என்ற விஷயத்துல வந்து அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், ஏகோபித்த அடிப்படையில் வந்து என்ன செய்கிறார்கள், எந்த ஒரு கருத்து முரண்பாடும் இல்லாமல் இந்த தொழுகையை வந்து, தொழுகை கடமை என்பதை ஒரு மனிதன் மறுப்பானையானால் அல்லது வந்து நிராகரிப்பானையானால், தொழுகை வந்து அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒரு கடமை ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து நிராகரிப்பானையானால் மறுப்பானையானால் அவன் வந்து காபிராகி விடுவான் என்று அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், ஏகோபித்த அடிப்படையில் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அவன் வந்து தொழுகை வந்து கடமை என்பதை அறிந்த நிலையில மறுப்பானையானான், தொழுகை என்பதை அறிந்த நிலை, தொழுகை கடமை என்பதை அறிந்த நிலையில அவன் மறுப்பானையானால் அவன் என்ன செய்கிறான், காபிராகி விடுவான் என்பதை அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியவர்கள், அலட்சியமாகவும் சோம்பேறத்தின் காரணமாகவும் வந்து அவன் வந்து என்ன தொழுகையை முற்றிலும் விடுவான்னு சொன்னால் அவன் வந்து காபிராவான் என்று பெரும்பான்மையான நபித்தோழர்கள் செய்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதுல வந்து கருத்து முரண்பாடு இருக்கின்றது. எப்படி அலட்சியமாக தொழுகை விட்டுறது, அலட்சியமாக சோம்பேறித்தனமாக தொழுகை விட்டுறது. ஆனால் ஒரு மனிதன் வெளிப்படையா சொல்றான், தொழுகை எல்லாம் கடமை இல்லை, தொலை தேவையில்ல நம்மளுக்கு, அது யாரு சொன்னது, அல்லாஹ் சொன்னாரு, அதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் ராயிலாக முகமது ரசூலான கனிமாய் முடிந்த முஸ்லீம் சொல்றான்னு சொன்னால் அவன் என்ன செய்கின்றான், காபிராகின்றான் என்று சொல்லி அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அலட்சியமாக சோம்பேறித்தனமாக தொழுகை விடுபவர்கள் வந்து அவர்களும் காபிராவார்கள் சொல்லி யாரு சொல்றாங்க, நபித்தோழர்களுடைய பெரும்பான்மையான கருத்தை, நபித்தோழர்கள் பெரும்பான்மையான அந்த கருத்துல இருந்தார்கள். ஆனால் உலமாக்கள் மத்தியில் இதில் என்ன செய்து கருத்து முரண்பாடு இருக்கின்றது. அவன் வந்து இப்படி சோம்பேறித்தனமாக இப்படி அலட்சியமாக விட்டால் அவன் காபிராகுவானா இல்லையா என்பதில் கருத்து முரண்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது ஒரு மனிதன் வந்து தொழுகையை விட்டால் காபிராகி விடுவான், அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்ற நிலைக்கு இருக்கக்கூடிய இந்த கடமையை வந்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு அலட்சியமாக ஒரு எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு அதை பற்றி சிந்தனை, நிறைய மக்கள் என்ன தொழுவாங்க, தொழாதவர்கள் என்று சொல்றது மிச்சம் கம்மி தான், நம்ம பார்க்கறதுக்கு வந்து மிச்சம் குறைவு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, தொழுகிறவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தொழுகை நேர காலத்துக்கு தொழுகிறாங்களான்னு கேட்டா கிடையாது, நிறைய நேர காலத்துக்கு தொழுகிறாங்கன்னா அது பெரும்பான்மையான வாயிலிருந்து வரும், அது நம்ம வந்து என்ன டைம் கிடைச்சா தான் தொழுகிறது, தோதுவானா இருந்தா தான் தொழுதுக்கிறது, டியூட்டி இருந்தா டியூட்டி தான் ஃபர்ஸ்ட், அதுதான் முதலாவது. கடையில இருந்தோம்னு சொன்னா கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்தா தான் டைம் கிடைச்சாலும் தொழுதுக்கிறது. இப்படி என்று சொல்லி தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய தொழிலை, தங்களுடைய இன்னொரு அண்ண அலுவல்களை வந்து முற்படுத்தி விட்டு என்ன செய்கிறார்கள், தொழுகையை பிற்படுத்தக்கூடிய, தொழுகை அலட்சியம் செய்யக்கூடிய, சிலர் தொழுகை அப்படியே மறந்து விடக்கூடிய, ருகர் தொழுகை சில மக்களுக்கு என்ன ருகர் தொழுகை அப்படியே அடிபட்டு போயிடும், அசர் தொழுகைக்கு போறது அதுக்கு போறதான் ஞாபகம் வரும், ருகர் தொழிலையே என்றது வந்து 4-5 மணிக்கு தான் ஞாபகம் வரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அதாவது தொழுகை அலட்சியம் செய்து கொண்டு தொழுகையை விட்டு கொண்டு இருப்பவர்கள் வந்து உண்மையில் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான மிக மிக கடுமையான அதாவது எச்சரிக்கைகள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது தொழுகையை விடுபவன் வந்து காஃபிர் ஆவான் என்ற அளவுக்கு அதாவது இந்த இஸ்லாத்தில் வந்து எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற இந்த விடயங்களை வந்து என்ன செய்ய வேண்டும், ஆழமாக மனதில் பதிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் செய்கிறேன். இந்த ஆரம்ப கட்டமாக சொல்லிக்கொள்ள கடைப்பட்டிருக்கின்றது. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த தொழுகை தான் என்ன செய்கின்றது, நாளை மறுமையிலே ஒரு அடியானிடம் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமிடம் கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இது இந்த தொழுகையை பற்றி தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். தொழுகையுடைய அந்த கேள்விக்கு அவன் சீரான ஒரு பதிலை, சரியான ஒரு பதிலை அவன் அளித்து, அவன் தொழுகையிலே அவன் சீரானவனாக சரியானவனாக தொழுகையை பேணி பாதுகாத்தவனாக அவன் இந்த உலகத்தில் இருந்தால் அவனுக்கு நாளை மறுமையிலே ஏனைய விடயங்கள், ஏனைய கேள்விகள் எல்லாம் அவனுக்கு என்ன செய்யும், மிக இலகுவாக பதில் சொல்லிவிட்டு அவனுக்கு சுவர்க்கத்தை நோக்கி போகலாம் என்ற அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த தொழுகை என்பது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வணக்கமாக, அதாவது நேரம் கிடைத்தால் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக, அல்லது தோதுவாக இருந்தால் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக நாங்கள் இந்த வணக்கத்தை எடுத்துக்கொள்ளாமல், இது வந்து ஒரு மூமினுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து அவனுடைய வாழ்க்கையில 5 வக்தும் என்ன செய்தாக வேண்டும், தொழுதாக வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆண்களை பொறுத்தவர்களை ஜமாஅத்து தொழுகை என்ன செய்ய வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும், ஜமாஅத்துக்கு சென்றாக வேண்டும் என்ற இந்த உறுதி என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு வந்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையை நேர காலத்துக்கு தொழுவதை பொறுத்தவரை வந்து அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 103வது வசனம் சொல்றான். அதுக்கு முன்னால வந்து அல்குர்ஆன் நீங்க பரட்டி பாருங்க, அல்குர்ஆன் ஆரம்பமான அத்தியாயம், முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா தோற்றுவாய்னு சொல்வார்கள். அதாவது அல்குர்ஆனுக்கு என்ன ஒரு கேட் மாதிரி, அதாவது அல்குர்ஆனுக்குள்ள போறது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா, அதுல இருந்து ஆரம்பிக்கிறது அல்குர்ஆன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம என்ன சொல்றோம் வந்து, அல்லாஹ்விடத்துல சொல்றோம் என்ன, இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் நாங்கள் சொல்கின்றோம். அப்ப வணக்கங்கள், வணக்கங்கள் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாங்கள் செய்வோம், உன்னையே வணங்குகின்றோம் நாங்கள் சொல்கின்றோம். வணக்கங்களிலே தலையாய வணக்கமாக இருக்கக்கூடிய முதற்தர வணக்கமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையை நாங்கள் சரியாக பேணி பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், தொழுகையை வந்து சரியாக நாங்கள் தொழவில்லை என்று சொன்னால், தொழக்கூடிய ஒரு ஒரு பண்பை நாங்கள் எங்களை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், எங்களது குடும்பத்தில எங்களது பிள்ளைகள் மனைவி மக்கள் வந்து தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் என்று சொல்லி இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நாம் சொன்னதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிருக்கிறது. எனவே மிக நாங்கள் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அல்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து ஏனைய எந்த சூரா, அடுத்த சூரா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம், அந்த சூராவுடைய ஆரம்ப வசனங்களை பாருங்கள். அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ. 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ, அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது இந்த நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் என்ன செய்வார்கள், யுஃமினூன பில் கைப், அவர்கள் வந்து மறைவானவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். மறைவானவற்றை, அதாவது இஸ்லாம் வந்து அல்லாஹு தாலாவை காணாமலே, அல்லாஹுடைய குதிரத்துக்களை, அல்லாஹு தாலாவை வந்து நேரடியாக காணாமல் என்ன செய்கிறார்கள், மறுமை நாளை கபருடைய வாழ்க்கையை இப்படி நிறைய விஷயங்களை, மறைவான விஷயங்களை இன்னும் கண்ணால காணாமல் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் வந்து கொள்கையை பத்தி சொல்லிட்டு, அதுபோல சொல்றான் வந்து வைக்கீமுனஸ்ஸலா, அவர்கள் என்ன செய்வார்கள், தொழுகையை நிலை பேணி பாதுகாப்பார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் சூரத்துல் பக்கரால. அதே மாதிரி அன்புக்குரியவர்களை அடுத்தடுத்து வரக்கூடிய சூரத்துல் பக்கரால பல இடங்கள் எல்லாம் சொல்கின்றான். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள் சூரத்துல் ஆலே இம்ரான், சூரத்துல் நிசா, இப்படி எந்தெந்த அத்தியாயங்கள் நீங்க எடுத்து பார்த்தாலும் கூட எல்லா அத்தியாயங்களும் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை வந்து அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆனில் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள், இந்த தொழுகையை பற்றி பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி நான் வந்து என்னை வந்து அல்லாஹ்வுத்தால அடிமையாக அனுப்பியிருக்கின்றான், ஒரு அல்லாஹ்வுடைய அடிமையாக நான் வந்திருக்கின்றேன், நான் வந்து தொழுகையை நிலைநிறுத்துமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் நான் ஏவுகின்றேன் என்பதை வந்து என்ன செய்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதாக அல்லாஹ்வுத்தால அல் குர்ஆன் சொல்கின்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதைத்தான் அந்த மக்களுக்கு ஏவினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதைத்தான் அந்த தொழுகையை ஏவி இருக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படி என்னென்ன நபிமார்களை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ரசூல் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய பச்சிலம் பாலகன் எத்தனையோ வருடத்துக்கு பின்னால் குழந்தை பாக்கியமே இல்லை என்று இருந்தவர், இதுக்கு மேல நம்மளுக்கு குழந்தை கிடைக்காது என்று இருந்தவர் வந்து அவருக்கு அல்லாஹ்வுத்தால கடைசி நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தையையும் தாயையும் என்ன செய்கிறான், அல்லாஹ்வுத்தால கொண்டு போய் நீங்கள் மக்காவிலே கொண்டு போய் என்ன செய்யுங்கள், விட்டு விட்டு வாருங்கள், மக்காவிலே ஆள் நடமாட்டம் இல்லாத மக்கள் புழக்கம் இல்லாத அந்த இடத்துல விட்டு விட்டு வாருங்கள், கபத்துல்லாவுக்கு பக்கத்தில் கூட அந்த இடத்துல விட்டு விட்டு வாருங்கள் சொல்லி அல்லாஹ்வுத்தால கட்டளையிடுகின்றான். இவர்கள் போய் விட்டு விட்டு வந்து இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் எனது குடும்பத்தோட வீட்டுக்கு பக்கத்தில் நான் விட்டுட்டு வந்துகிறேன், கபத்துல்லா பார்த்து விட்டுட்டு வந்துகிறேன், அவர்களுக்கு வந்து நீ உணவளிப்பாயாக, நீ அவர்களை வந்து பாதுகாப்பாக என்றெல்லாம் கேட்டுட்டு அந்த துவாவில் கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் அவர்களை வந்து என்ன செய்ய தொழக்கூடியவர்களாக ஆக்கிரு, யா அல்லாஹ் அவர்களை வந்து தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கிரு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த பிரார்த்தனைகளை கேட்கிறார்கள் அன்புக்குரியவர்களே. அதில் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் கூட கடைசி நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கிறார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள், வசியத்தாக சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் வணங்குவீர்கள் என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் வந்து தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள், இஸ்ஹாக் அலை இஸ்லாம் அவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த இறைவனை வணங்கினார்களோ அதே ஒரே இறைவனை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குவோம் என்ற கொள்கையையும் சொல்லி தொழுகையையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கொள்கையோடு சேர்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசியத்தாக அந்த பிள்ளைகளுக்கு சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்படி எந்த ஒரு நபி எடுத்துக்கொண்டாலும் கூட தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை வந்து பேணி பாதுகாத்தார்கள், தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நானும் நீங்களும் தொழக்கூடிய மாதிரி இதே மாதிரியான தொழுகையா, இதே வக்துக்கு ஃபஜ்ருக்கு இந்த டைமுக்கோ லுஹர் இந்த டைமுக்கு இப்படியான்னு கேட்டால் அது நம்மளுக்கு தெரியாது. அது அவர்களுடைய சரியான அடிப்படையில அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹ்வுத்தால அறிவிய அடிப்படையில வந்து அது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை முதற்கட்டமாக அந்த சமுதாயத்துக்கு எட்டி வைத்ததற்கு பின்னால் தொழுகையையும் என்ன செய்தார்கள், அந்தந்த சமுதாயத்துக்கு எட்டி வைத்தார் என்பதற்கு ஏகப்பட்ட சான்றுகளை நான் எல்லா நபிமார்களையும் எல்லா அந்த குர்ஆன் வசனங்களையும் இந்த இடத்துல சொல்வேன் சொன்னால் நேரம் எடுத்துவிடும் என்பதற்கான சுருக்கமாக என்ன செய்தேன், சில நபிமார்களுடைய அந்த அந்த விடயங்களை மாத்திரம் சொல்லி சுருக்கிக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த தொழுகை வந்து நேரம் குறிப்பிட்ட கடமையாக இஸ்லாம் என்ன செய்கின்றது, இதை வந்து எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றது. நேரம் குறிப்பிட்ட கடமைன்னு சொன்னால் இது வந்து அந்தந்த நேரத்துக்கு இது செய்யப்பட்டாக வேண்டும், இதை வந்து பிற்படுத்த முடியாது. சின்ன சின்ன காரணங்களுக்காக, சின்ன சின்ன சோம்பேறித்தனத்துக்காக சாட்டுப்போக்குகளை சொல்லிக்கொண்டு என்ன செய்ய முடியாது, இதை பிற்படுத்த முடியாது. பிற்படுத்தலாம், எப்ப பிற்படுத்தலாம், அவர் வந்து பிரயாணியாக இருக்கும் போது வந்து லுஹர் தொழுகையை அசரோடு சேர்த்து பிற்படுத்தி தொடரலாம், மகரிப் தொழுகையை இஷாவோடு சேர்த்து பிற்படுத்தி தொடரலாம், அல்லது மகரிப் இஷா தொழுகையை முற்படுத்தி மகரிப்போடு சேர்த்து தொடரலாம், அல்லது அசர தொழுகையை வந்து லுஹரோடு முற்படுத்தி என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம். இது வந்து பிரயாணத்துல மாத்திரம்தான். ஆனால் அது அல்லாமல் அவர் ஊர்ல இருக்கின்ற காலப்பதில வந்து அந்தந்த நேரத்துல வந்து என்ன செய்யணும், அந்த தொழுகைகள் தொழுதாகணும் என்பதை வந்து அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் சொல்லும் பொழுது இன்ன சலாத்த காணத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக இந்த தொழுகை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா, காணத் அலல் முஃமினீன் மூமின்கள் மீது, நம்பிக்கையாளர்கள் மீது, இறையச்சம் இறைவனை நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் மீது கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இது இருக்கின்றது என்பதனை அல்லாஹ்வுத்தால என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை வந்து நமது பள்ளிவாசல்கள் இன்னைக்கு என்ன செய்வாங்க, எல்லா பள்ளிவாசல்கள் மாதிரி பொதுவாக அதை போட்டிப்பாங்க, அதுலயும் குறிப்பாக வந்து தொழுகை நேரத்தை போட்டிக்கிறாங்களா இல்லையா, தொழுகையுடைய வக்து அதான் டைம் எத்தனை, இக்காமத்து டைம் எத்தனைன்னு சொல்லி அப்படியே ஒரு பெரிய போர்டு போட்டிப்பாங்க, அந்த போர்டுல மேல இந்த வசனத்தை தான் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க, இந்த வசனத்தை இந்த வசனத்தை சூரத்து நிசாவுடைய 103வது வசனத்தை போட்டிருப்பாங்க, நிச்சயமாக தொழுகை வந்து மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாகும் என்பதை போட்டிருப்பார்கள். ஆனால் அதை அரபுரையும் போட்டு தமிழ்ல வேற மொழிபெயர்த்து போட்டிருப்பார்கள். ஆனால் எங்கள்ல எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இந்த தொழுகையை நேர காலத்துக்கு தொழுகின்றோம், நேர காலத்துக்கு குறிப்பாக ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகின்றோம் அன்புக்குரியவர்களே, அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நல்லார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகையுடைய இந்த விஷயத்திலே வந்து நமது முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பொறுபோக்காக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு வரக்கூடிய அதாவது சோதனைகள், முஸ்லிம் சமுதாயத்துக்கு வரக்கூடிய முசீபத்துகள், முஸ்லிம் சமுதாயத்துக்கு வரக்கூடிய இன்னொரு என்ன கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்யும், அதை வந்து யாராலும் தடுக்க முடியாமல் போகும் என்பதனை நாங்கள் மிக தெளிவாக விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தொழுகை என்பது அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வோடு ஒரு அடியானுக்கு ஏற்படக்கூடிய நேரடியான தொடர்பாக இருக்கின்றது. அந்த நேரடியான தொடர்பை துண்டித்து விட்டு இந்த உலகத்திலே மூழ்கி போய் இந்த உலக ஆசையிலே உலகத்தின் மீது மோகத்திலே ஒரு மனிதன் தொழுகையை வந்து வீணடிக்கின்றான் சொன்னால் இவன் நாளை மறுமையிலே இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட ஒரு காலப்பாதை 60-70 வருஷம், இந்த வருஷ காலத்தை இவன் முடித்து விட்டு இந்த உலகத்துக்கு பின்னால் உள்ள கபருடைய வாழ்க்கையில, கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் இந்த உலகம் அனைத்தும் அழிக்கப்பட்டு, இந்த உலகத்து உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு மறுமையுடைய நாளிலே இந்த மனிதன் எப்படி அந்த அல்லாஹ்விடத்திலே போய் பதில் சொல்லப் போகின்றான் என்பதனை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, எனவேதான் ஒரு அறிஞர் சொல்கிறார் வந்து, இன்றைக்கு எமது சமுதாயத்திலே வந்து ஜும்மா தொழுகைக்கு மக்கள் வருவதை போன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவார்களோ அப்பொழுது இந்த சமுதாயத்தில என்ன செய்யும், இந்த சமுதாயம் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும். இந்த சமுதாயத்தை எந்த ஒரு சமுதாயத்தாலும் அசைக்க முடியாது. இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு சமுதாயமாக இருக்கும். எப்போதுன்னு சொன்னால் ஜும்மாவுக்கு வர மாதிரி என்ன செய்யணும், ஃபஜ்ருக்கு வரணும். ஜும்மாவுக்கு வர மாதிரி ஃபஜ்ருக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஏனைய தொழுகைக்காவது வராங்களா? இன்னைக்கு இல்ல. அதாவது ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் என்ன எல்லோருமே வருகிறார்கள். அப்ப இந்த வருவதுல வந்து ஒரு 10% வருதா ஏனைய ஜமாத்துக்கு, ஏனைய 5 தொழுகைக்கு வருதான்னு கேட்டால் இல்லை. அன்புக்குரியவர்களே, இவர்கள் யாரு, பெண்களா? அவர்கள் ஏனையவர்கள் பெண்களா அல்லது சிறுவர்களா? இல்லை, ஆண்கள் தொழுகை கடமையானவர்கள். ஆனால் ஜும்மா மாத்திரம் தான் கடமை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு வந்து அது கூட கிடையாது. ஜும்மான்னு சொல்லி வருவாங்க, எப்ப வர்றது, 2வது ஹுத்பாவும் முடியற டைம் தான் வருது. அதே சிலர் என்ன செய்வாங்க சொன்னால் தெரிஞ்சு வச்சுப்பாங்க, இன்னைக்கு யாரு ஹுத்பா, இப்பதான் எல்லாம் வந்துருமே, என்ன வாட்ஸ்அப்ல நாளைக்கு ஹுத்பா யாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிலர் வந்துடும், இல்லாட்டி நாளைக்கு முன்னாடி வந்துடும். வந்தோடனே பாப்பாங்க, இவர் கொஞ்சம் ஹுத்பா நீட்டுவார், ஒரு 45 எடுப்பாரு, இப்ப கொஞ்சம் லாஸ்டா போனா பரவாயில்ல ஜும்மாவுக்கோ அப்படின்னு சொல்லி லாஸ்டா போவாங்க. அப்ப இப்படி லாஸ்டா போறவங்க கடைசியா போய் ஜும்மா சேர்றவங்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்குமான்னு கேட்டா அது கூட கிடைக்காது. ஏன்னா ஜும்மாவுக்கு போறதுன்னு சொன்னால் இமாம் வந்து ஹுத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால போயிடும், அப்பதான் ஜும்மாவுடைய நன்மை கிடைக்க போகுது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்படி தொழுகையை வீணடித்துக் கொண்டு ஜும்மா தொழுகை கூட அதனுடைய சவாபை கூட எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்கள் வெறுமனே பெருநாள் தொழுகைக்கு வருடத்தில் ஒரு முறை ரெண்டு முறை பெருநாள் தொழுகைக்கு மாத்திரம் வந்துட்டு, அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஊர்ல ஒரு ஜனாசாவ நடக்கணும், ஊர்ல ஏதாவது ஒரு ஒரு தன்னுடைய சொந்த மிக நெருங்கிய மரணிக்கணும், மரணிச்சா கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யறது, பள்ளியோட கொஞ்சம் தொடர்பாகிறது, அதோட பள்ளியை மறந்துடுறது. இந்த மாதிரியான நிலைமையில நம்ம சமுதாயம் போய்கொண்டிருக்கும் சொன்னால் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, நமது சமுதாயத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு சோதனைகளையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாமல் போகும். சொன்னால் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள்ல ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் நுழைந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலாவது கடமையாகிய இந்த தொழுகையை வந்து எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் பேணி பாதுகாக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றி இந்த தொழுகையில அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விலைக்குள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இது தொடர்பான ஏராளமான செய்திகளை சொல்லலாம், அதையெல்லாம் அடுக்கிக் கொண்டு போவதன் நோக்கம் கிடையாது. என்றால் இந்த புத்தகத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவது மிக முக்கியமான கட்டாயமாக இருக்கின்ற காரணத்தால் வந்து இந்த புத்தகத்திலே போடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ்களை என்ன செய்கிறேன், அதை சொல்லி வெற்றி பெற்றவர்களுடைய முதலாவது பண்பாக தொழுகை சொல்கின்றான். முத்தகிங்களுடைய பண்பை சொல்லும் பொழுது அவர்களும் தொழுகையை பெறக்கூடிய சொல்றான். இப்படி வந்து நிறைய சாராறு, சொர்க்கத்துக்கு நன்மாராய் சொல்லப்பட்ட சொர்க்கத்துக்குரியவர்கள், இறைபக்தி உடையவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்றெல்லாம் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் இந்த தொழுகையாளிகளை பற்றி சொல்லுவதை வந்து தொழுகையை நிலைநிறுத்துவதை பற்றி, தொழுகையை பேணி பாதுகாப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாங்கள் அல் குர்ஆன் நெடுகிலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில வந்து புகாரியில வந்து 8 இலக்கத்திலும் முஸ்லீமில 16 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இந்த தொழுகை வந்து இந்த அளவுக்கு முக்கியம் என்பதை வந்து இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளை சொல்லி அதுல வந்து 2 நிலை கடமை, ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு கடமையாகக்கூடிய முதலாவது கடமை, இஸ்லாத்துக்கு வர முன்னாடி அவனுக்கு என்ன, அது வந்து 2 நிலை, இஸ்லாத்துக்கு வர முன்னாடி முதலாவது தொழுகை ஏற்றுக்கொண்டது, அதுக்கு பிறகு தான் தொழுகை. இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு முதல் நிலை கடமை தொழுகை, அவன் தொழுதாக வேண்டும். தொழுகையை பிற்படுத்த முடியாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழுகையை பிற்படுத்த முடியாது என்பதை வந்து சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து இஸ்லாம் ஐந்து விடயங்கள் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், என்ன ஐந்து விடயம், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன், வணக்கத்துக்கு தகுதியான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. இந்த கொள்கை தெளிவு நாங்க முன்னாடி இந்த பாடங்களை பார்த்தது, இந்த கொள்கை தெளிவு வந்து மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதே நேரம் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியான கடவுள் யாரும் இல்லை, முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லிட்டோமா. சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், தொழுதாகும். யார நாங்க வணக்கத்துக்கு தகுதியான சொன்னோமோ அவர்களை, அந்த அந்த ரஹ்மானை, அந்த அல்லாஹை நாங்கள் தொழுதாக வேண்டும். எப்படி தொழுறது, யார நாங்க நபின்னு சொன்னோமோ, முகமது சல்லா அலிஸ்லம் நம்ம நபியை ஏற்றுக்கணுமா இல்லையா, அந்த நபி காட்டி தந்த பிரகாரம் நாங்கள் தொழ வேண்டும். எப்படி பாருங்க அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் சொன்னோம் என்ன ரெண்டு நிபந்தனை, அல்லாஹுக்கு மாத்திரம் என்ற தூய எண்ணம் இருக்கணும், முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டித்தந்த பிரகாரம் இருக்க வேண்டும் அவர். அப்ப இந்த கலிமாவிலே வந்துட்டு இந்த ரெண்டு விஷயமும், இந்த கலிமாவை சொன்னவர் வந்து அடுத்த கட்டமா தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை அல்லாவுக்காக வேண்டிய இந்த தூய எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இணை வைத்தல் இருக்கக்கூடாது, அதுல வந்து இணை வைத்தலுடைய எந்த ஒரு சாயலும் அங்கே இருக்கக்கூடாது. இணை வைத்துக் கொண்டு அவர் தொழுகை தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த தொழுகையில வரக்கூடிய நன்மை எல்லாமே என்ன செஞ்சிடும், அது அப்படியே தவிடுபடியாகப்பட்டுவிடும். அதே நேரம் அவருடைய தொழுகை வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் அதிக்கணும். யாராவது ஒரு மகான் சொன்னான் அந்த தொழுகை இந்த தொழுகை மறுவு பின்னால் ஆறு ரக்கா தொழுகை, இதை பத்திலாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கிறோம். அதாவது இந்த மாதிரி அங்க சொல்லப்பட்டது, இங்க சொல்லப்பட்டது, அந்த புத்தகம் எழுதப்பட்டது, இந்த புத்தகம் எழுதப்பட்டது சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்ம ஒவ்வொரு தொழுகைகளும் தொழ முடியாது. அந்த தொழுகை எந்த தொழுகையா இருந்தாலும் கூட இந்த தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில வழிகாட்டல் இருக்கின்றதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏவி இருக்கிறார்களா, ருஹா தொழுகையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள், அவருடைய நன்மையை சொல்லி இருக்கிறார்கள், வித்ர தொழுகையா இதா கால தொழுகையா அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஜனாசா தொழுகையா ஜனாசா தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதை சொல்லி தந்து அவருடைய நன்மையை சொல்லி தந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, ஜனாசா தொழுகை குறிப்பாக இந்த நாடுகளில், அதாவது மத்திய கிழக்கில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த ஜனாசா தொழுகை எல்லாம் கிடைப்பது ரொம்ப கம்மி என்று சொன்னால் அது சம்பந்தமான செய்தி போய் சேராது. இன்றைக்கு வந்து என்ன அல்ஹம்துலில்லாஹ் இந்த ட்விட்டர்ல இதுல இந்த இந்த வாட்ஸ்அப்ல என்ன செய்ய அனுப்புறாங்க. நாங்களும் என்ன செய்வோம், ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து அடிக்கடி நம்மளால முடியுமா நடக்கி நம்ம குரூப்ல வந்து போடுவோம், இன்னைக்கு ஜனாசா தொழுகை நடக்கும் அப்படின்னு. இப்ப கொஞ்சம் நாள் நம்ம போடுறதும் இல்லை, என்ன சொன்னா மக்களுக்கு அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஆனா அன்புக்குரியவர்கள், இந்த தொழுகை வந்து மிக முக்கியமான ஒரு தொழுகை. ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து உஹது மலையை காட்டி உஹது மலை அளவு நன்மைன்னு சொன்னாங்க, ஒரு கீராத் நன்மைன்னு சொன்னாங்க. கீராத்னா என்ன யாரும் சொல்லலான்னு கேட்ட நேரத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து ஒரு உஹது மலை அளவு நன்மைன்னு சொல்றாங்க. தொழுகையில மட்டும் கலந்து கொண்டார், முழுமையாக ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் அந்த மக்பராவுக்கு போய் அந்த ஜனாசாவுடைய ஏனைய செயல்பாடுகளையும் அடக்கம் செய்யற விஷயத்திலையும் கலந்து கொண்டால் இரண்டு கீராத் நன்மைன்னு சொன்னாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன தொழுகைகளை இந்த சமுதாயம் தொழ வேண்டுமோ, என்னென்ன தொழுகைகள் வந்து முக்கியமான தொழுகைகளாக இருக்கின்றதோ அதையெல்லாம் காட்டி தந்தார்கள். மழை பெய்யலையா பஞ்சமாகிதா, மழை வேண்டி தொழுக தொழுங்க, அது தொழுகிற முறை இப்படித்தான், கிரகணம் வந்துருச்சா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதுக்குரிய தொழுகை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன தொழுகைகள் இருக்கின்றதோ அந்தந்த தொழுகைகள் எப்படி தொழ வேண்டும், அதற்குரிய நன்மை என்ன என்பதை எல்லாம் மறக்காமல், அதாவது அதை பற்றி அலட்சியப்படுத்தாமல் மிக தெளிவாக சொல்லி தந்துவிட்டு போய்விட்டார்கள். ரசூலுல்லா சொல்லித்தராத ஒரு தொழுகையை ஒரு மனிதன் தொழுகிறார்னு சொன்னால் அவர் வந்து ரசூல்லால குரஹான்றார்னு ஆயிரும். ரசூல்லா வந்து சொல்ல மறந்துட்டாங்க, ரசூல்லாக்கு தெரியா போச்சு அப்படின்னு சொல்லி ரசூல்லா மீது குரஹான்ற மாதிரி ஆயிரும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள்ல மிக முக்கியமான அடிப்படையா இருக்கு, அதாவது நாங்க ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அடுத்த கட்டமாக தொழுகை கடமையாக இருந்தது ரசூல்லா இங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு பிறகு இத்தாய் ஜகா ஜகாத் கொடுக்கிறது, அதுக்கப்புறம் ஹஜ்ஜி செய்யறது நோன்பு பிடிக்கிறதுன்னு சொல்லி இப்படி ஐந்து விஷயங்கள் ரசூல்லா சொல்லிட்டு போறாங்க. அதுல வந்து தொழுகைக்கு வந்து ஷஹாதாக்கு பின்னாடி முதலாவது செய்தாக வேண்டும், ஒரு மனிதன் வந்து தொழுகையை தொழுதாக வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வலியுறுத்தப்பட்ட இந்த தொழுகை, இப்படி வலியுறுத்தப்பட்ட இந்த தொழுகை இஸ்லாத்துல வந்து பல செய்திகள் மூலமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழுகையை ஒரு மனிதன் வந்து பொழுதுபோக்காக விட்டு விட்டு இருக்கின்றான்னு சொன்னால், தொழாமல் இருக்கின்றான்னு சொன்னால் அவனுக்கு வந்து அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் வந்து தொழுகையை விட்டு விட்டு இருக்கின்றான்னு சொன்னால் அவன், அதாவது அவன் இணை வைப்பிலும் நிராகரிப்பதிலும்
வந்து இருக்கின்றான் என்பதுதான் அவருடைய அர்த்தமாகிவிடும். அதாவது அதுக்குரிய அடையாளம் தொழுகை விடுவதுதான். அதாவது யார் வந்து தொழுகை விடுகிறாரோ அதுதான் தர்க்கு சலான்னு சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கும் இணை வைத்தலுக்கும் குஃபுர் இணை வைத்தலுக்கும் இறை நிராகரிப்புக்கும் ஒரு வித்தியாசம் தொழுகை விடுவது என்றும் உள்ளது. தொழுகை விட்டுவிட்டால் அவன் இணை வைப்பவனாகி விடுறான், தொழுகை விட்டுவிட்டால் அவன் நிராகரித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமிலே 82 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, தொழாமல் ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் வந்து அவன் தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்த முடியாது, தன்னை ஒரு முஸ்லீமாக சொல்லிக்கொள்ள முடியாது. தொழாதவன் வந்து அவனுக்கும் இணை வைத்தலுக்கும் வித்தியாசம் கிடையாது, அவனுக்கும் நிராகரிப்பனுக்கும் வித்தியாசம் கிடையாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டு சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நடையாட்டு இஸ்லாமிய அவர்களே, அதே நேரம் இந்த தொழுகையை வந்து ஒரு மனிதன் என்ன செய்யறது, ஒரு குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை வந்து பள்ளி வாயிலே துருவது, பள்ளி வாசலில் துருவது பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. ஒரு அழகான செய்தி, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, 666 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தத்தஹர ஃபீ பைத்திஹி, யார் வந்து ஒருவர் தனது வீட்டிலே வந்து உதுவு எடுத்தவராக சுத்தம் செய்தவர் சொன்னாங்க, அவர் அவர் குளிப்பு கடமையாக இருந்தால் குளிக்கணும், அவர் குளிக்காம சொல்ல முடியாது, அல்லது குளிப்பு கடமையாக சிறு தொடக்கூடியவராக இருந்தால் சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் வீட்டுல வந்து என்ன செய்ய சுத்தம் செய்ய வேண்டும். அப்ப சுத்தம் செய்யணும்னு சொன்னா நீங்க வந்து குளிப்பு கடமையா குளிச்சுக்கணும், உது கடமையா இருந்தால் அதாவது சிறு தொடக்கூட இருந்தால் அவன் செஞ்ச உழுது செஞ்சுக்கணும், உது செஞ்சுட்டு வீட்டுல உது செஞ்சுட்டு சும்மா மஷா இலா பைத்திம் மின் புயூத்தில்லா, அவர் என்ன செய்யறாரு, அதற்கு பின்னால அல்லாஹுடைய ஆலயங்கள் இந்த உலகத்துல, அல்லாஹுக்கு விருப்பமான இடங்கள் இந்த உலகத்துல, அவனுடைய ஆலயங்கள் பள்ளி வாயில்கள், அந்த பள்ளி வாயில் ஒரு பள்ளிக்கு என்ன செய்யறான் இந்த மனிதன் போகின்றான். அப்படி போனால் லியக்குதே பரீத தம்பி ஃபரா இல்லா, எதுக்காக நீ போறாரு பள்ளியை சுத்தி பார்த்துட்டு வார்த்துக்கா, இல்லாட்டி பள்ளியில ஏதாவது என்னமா குறைபாடுதான் பார்த்துட்டு வார்த்துக்கா, அவர் போறாரு எதுக்கு, அல்லாஹு தஆலா கடமையாக்கி இந்த 50 கடமைகள்ல மிக முக்கியமான கடமையாகி இந்த தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வீட்டிலிருந்து ஒழுங்கு எடுத்து விட்டு அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹுடைய ஒரு மாளிகைக்கு செல்கிறாரு. அப்படி சென்றால் கானத் ஹத்வத்துஹு ஹத்வத்தாஹு, அதாவது அவருடைய 2 அவர் எடுத்து வைக்க 2 பத்தி சொல்றாங்க, ஒரு 8 எப்படி இருடாகுமா, அந்த 2 ஒரு 8 எப்படிதுன்னு சொன்னால் தஹுத்து ஹதீஅதா, அதாவது ஒரு 8 என்ன செய்யும், அவருடைய ஒரு பாவத்தை மன்னிக்கும். அடுத்த 8 இப்ப 2 வச்சு போறாருன்னு சொன்னால் ஒரு 8 என்ன செய்யுது, அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றது. அடுத்த 8 அவர் எடுத்து வைக்கிறாருன்னு சொன்னால் அது வந்து தர்ஃபா தரஜா, அவருடைய ஒரு தரஜாவை அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் தொழப்போறதுக்கு இந்த ஒரு சிந்தனையோடு நம்ம வீட்டில் உதவு எடுத்து பள்ளிக்கு போறதுக்கு அல்லது ரூம்ல நாங்கள் உதவு எடுத்துட்டு பள்ளி வாசலுக்கு போற நேரம் இப்படி நாங்கள் ஒவ்வொரு 8 வைத்து போற நேரம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுது, என்னை அல்லாஹு தன்னுடைய தரஜாவை உயர்த்துகின்றானே, எனது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றானே, எனக்கு நன்மையை தருகின்றானே என்ற நோக்கத்தோடு எங்கள் எத்தனை பேர் போறோம் அன்புக்குரியவர்களே. தொழுகைக்கு போறது எப்படி, இக்காம சொன்னதுக்கு அப்புறம் ஓடி ஓடி போறது. அப்ப சில வசனம் பத்தி என்ன, தொழுகேண்டா எப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு தலைவலி மாதிரி அப்படி சொல்லுவாங்க, சில பேச்சிலே சொல்லுவாங்க, எப்படி மாறி தொழுதாச்சா பெரிய தலைவலி முடிஞ்சிருச்சு அலமதுல்லா பெரிய முடிஞ்சாச்சு, இதெல்லாம் தொழுகன்ற ஒரு தலைவலி மாதிரி, தலைவலிக்கு ஒரு மறுபேறு மாதிரி வச்சுக்கிறாங்க, தொழுகையை வச்சுட்டிருக்கிறாங்க, தொழுகிட்டா அது முடிஞ்சிருச்சு, என்னமோ ஒரு அதாவது என்னமோ ஒரு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை அது செய்தோ ஒரு வகையில செஞ்சுட்டா போச்சு. அதாவது சிலவங்க வந்து சில தொழில் செய்யற மாதிரி, சில இடங்களில் வேண்டாம் பிறப்போட வேலை செய்யற மாதிரி, என்ன செய்ய நம்ம குடும்பக்காரன் ஆகிட்டோம், என்ன செய்ய பிரச்சனை பண்ணிட்டு முடியாது, இந்த வயசுல வந்து வேற தொழில் செய்ய முடியாது, எப்படியோ செஞ்சுட்டு போக வேண்டியதான் சொல்லி அந்த வேண்டாம் மறுப்போட செஞ்சுட்டு போற மாதிரி இந்த தொழுகையை என்ன செய்கிறார்கள், ஒரு வேண்டாம் மறுப்போட சொல்லக்கூடிய மக்களை தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ்களை தெரிந்து, இந்த சிறப்புகளை தெரிந்து, ஒரு உள்ள அச்சத்தோடு பயத்தோடு அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள் எங்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் நாங்கள் கேட்டு பார்த்துக் கொள்ள கடைபட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் என்ன செய்கிறார்கள், இன்னும் அதிகமான செய்திகளை சொல்கிறார்கள். முஸ்லிமிலே 251 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கால அலா அதுல்லுக்கு, நான் உங்களுக்கு அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமான்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹுடைய கற்பித்தல் முறையில் இதுவும் ஒன்றுதான் அனுப்புகிறீர்கள். இன்றைக்கு நவீன கற்பித்தல் முறையில் இந்த கற்பித்தல் முறையை பத்தி பேசுறாங்க. என்ன, ஒரு பிள்ளைக்கு ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தகவலை வந்து அப்படியே சும்மா அடிச்சு கொடுத்துடாம அவங்கள வந்து ஆர்வப்படுத்துறது, எப்படி ஆர்வப்படுத்துறது, அவங்கள்ட்ட கேள்வியை கேட்கறது, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கறது, கேள்வியா கேட்டுட்டு அந்த விஷயத்தை சொல்றது. அப்ப கேட்ட உடனே அவரோட மைண்ட்ல என்ன செய்யும், அப்படியே என்னது நம்மளுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு அப்புறம் என்ன செய்ய சொல்றது, இது வந்து ரசூல்லா அவருடைய கற்பித்தல் முறை. இந்த கற்பித்தல் முறை 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் அறிமுகப்படுத்த, இன்றைக்கு நவீன உலகம் என்ன சொல்லுதோ இது ஒரு சிறந்த கற்பித்தல் முறைன்னு சொல்லுது. அப்ப இது கூட என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான ஒரு தூதர், இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக வந்த ஒரு பெரும் தூதர் என்பதை வந்து எடுத்து காட்டுது என்பதை வந்து நாங்கள் விளைக்கணும். அப்ப அந்த அமைப்புல ரசூல் என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எனது மக்களே தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கட்டுத்தரணுமா என்று கேட்கிறாங்க. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரசூல்லா கட்டுத்தர போறாங்கன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு முக்கியமானது. அது மனிதன் என்ற வகையில நாங்கள் என்ன செய்கின்றோம், பாவத்தோடு பிணைந்தவர்களாக வாழ்கின்றோம், பாவச்செயல அடிக்கடி நாங்கள் என்ன செய்கின்றோம், பேத்து விழுந்து விடுகின்றோம், சைத்தானங்களை பாவத்தின்பால் தூண்டிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில குறிப்பாக ரசூல் சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அன்புக்குரிய நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, நாங்கள் இருக்கக்கூடிய இப்போ காலப்பாதி வந்து பாவச்செயல்கள் குற்றச்செயல்கள் ஆபாசம் மிகவுமே அதாவது மலிந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். சஹாபாக்கள் வந்து அதாவது ஒரு சஹாபியை பார்த்தாலே அப்படியே அந்த என்ன அந்த ஈமான் வந்து கூடக்கூடிய மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஈமானத்தை செய்வாங்க, ஈமான பத்தி இஸ்லாத்தை பத்தி பேசிக்கொள்வாங்க. ஆனால் இப்போ உள்ள மக்களை பார்த்தா அதையா பேசுவாங்க, ஒன்று அரசியலை பத்தி எடுத்து போடுவாங்க, விளையாட்டை பத்தி எடுத்து போடுவாங்க, சினிமா பத்தி, இப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக இன்று இந்த நவீன வசதிகளை வைத்து இதில் பிரயோசனப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நவீன வசதிகளை இந்த போன் இந்த நெட்டு இதெல்லாம் வச்சு என்ன இதை 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 வைத்து அதாவது கெட்டு போகக்கூடியவர்கள் சீரழியக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா எங்களை பாவத்தை மன்னிக்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்கன்னா நாங்க எவ்வளவு ஆர்வத்துல கேட்கணும், அதை எவ்வளவு எவ்வளவு ஒரு ஆசையோட தெரிஞ்சுக்கணும். நாங்க என்ன எங்க பாவத்தை வந்து கழுவிக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க என்ன அதுன்னு சொன்னால் வயர் ஃபவுபி தரஜாத். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, பாவத்தை கழிக்கிறது மட்டுமில்ல, உங்களுடைய தரஜாக்களை உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியது, பாவத்தையும் அழிக்கும் உங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்தும், அப்படிப்பட்ட ஒன்றை நான் கட்டுத்தரணுமா என்று கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட. சஹாபாக்கள் சொல்றாங்க, காலு பலா யார சூழலா, கற்றுத்தாருங்கள் யார சூழலா, நாங்கள் அதுக்குத்தானே இருக்கின்றோம். நாங்கள் நன்மை செய்வதற்கு என்ன செய்வார்கள், சஹாபாக்கள் முண்டி அழித்துக் கொள்வார்கள், போட்டி போட்டுக் கொள்வார்கள், எங்களை மாறி நொண்டி சாட்டுக்களை சொல்லிவிட்டு என்ன செய்ய மாட்டார்கள், ஒளிந்து ஓடிவிட மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் நன்மையுடைய விஷயம் சொன்னால் முண்டி அழித்துக் கொள்வார்கள். அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ரசூலாட்ட, யார சூழலா சொல்லித்தாருங்கள், பலா யார சூழலா, ஆம் யார சொல்லான்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூலா சொல்றாங்க வந்து என்ன, பெரிய மலையை உடைச்சி பெரிய ஒரு தூரத்துக்கு ஒரு இடத்துல இன்னொரு மாத்திர மாதிரி ஒரு பெரிய அமல் எல்லாம் சொல்றாங்க ரசூலா. ஒரு சின்ன ஒரு அமலை சொல்றாங்க, ஒரு அழகான ஒரு அமல், சின்ன அமல்களை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அமலை செஞ்சா நீங்க என்ன செய்யும், உங்களோட பாவம் அழிக்கப்படும், உங்களுடைய தரஜாக்கள் உங்களுடைய அந்த அந்தஸ்துக்களை உயர்த்தப்படும் என்று ரசூலா சொல்றாங்க. என்ன அந்த அமல், இஸ்பாகுல் வுது என்ன சொல்றாங்க, இஸ்பாகுல் வுதுவி அலல் மக்காரிஹி. என்ன உங்களுக்கு கஷ்டமான நிலைமையிலும் சிரமமான நேரங்களிலும் வந்து என்ன செய்யறது, உதுவை பூர்ணமாக செய்வது. சிரமமான நேரங்களுக்கு எப்படி உலமாக்கள் இலக்கம் சொல்றாங்க சொன்னா, நான் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி, என்ன காலப்பகுதி, குளிர் காலப்பகுதி. இப்ப மிடில் ஈஸ்ட்ல என்ன மத்திய கிழக்குலாம் என்ன கடுமையான குளிர் நிலவக்கூடிய காலப்பகுதி. இந்த நேரத்துல வந்து என்ன செய்யணும், குளிர்காலம் சொல்லி என்ன செய்யப்படாது, மனுஷன் வந்து டக்கு டக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அது இதெல்லாம் கழிட்டு வந்துடப்படாது. கை இங்க நிலையாம இங்க நிலையாம முகம் வந்து முகத்துடைய இந்த முடி ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல தொண்டைக்குழி வரைக்கும் இங்க காதுல இந்த காது வரைக்கும் உதுவுடைய அமைப்பு முகம் முழுசா கலவு பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம் நம்ம இந்த உதுவுடைய பாடத்தை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி இந்த உதுவை வந்து சம்பூர்ணமாக செய்யறது எப்ப, மக்காரிகள் சொன்னா சிரமமான காலப்பாதி. சிரமமான காலப்பாதின்னு சொன்னா இந்த மாதிரியான குளிர்காலப்பாதி. குளிர்காலப்பாதி தண்ணியை தொடுறதே ரொம்ப கஷ்டம். அப்ப அதுல வந்து முகத்தை கழுவணும் கையை கழுவணும்னு சொன்னா எல்லா பள்ளியிலும் என்ன செய்யாது, எல்லா பள்ளியிலையும் எல்லா ரூம்லயும் வந்து ஹீட்டர் வசதி இருக்காது. அப்ப ஹீட்டர் வசதி இல்லாட்டியும் என்ன செய்யணும், ஹீட்டர் வசதி இல்லைன்னு சொல்லி உதுவை நம்ம என்ன செய்யலாம், குறைச்சி செய்யலாமா, குறைச்சி செய்ய முடியாது, உதுவை செஞ்சுதான் ஆகும். அப்போ உதுவை வந்து என்ன செய்யறது, கஷ்டமான நேரத்துல வந்து அழகாக சம்பூர்ணமாக செய்வதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து கஃபிரத்துல் ஹதா இலல் மசாஜி என்ன செய்யறது, ரெண்டாவது அமல் என்ன, உங்களுடைய எட்டுக்கள் வந்து அதிகமான எட்டுக்களை வைத்து என்ன செய்யுங்க, பள்ளி வாசலுக்கு போறது. ஒவ்வொரு எட்டுக்கள் அதை பத்தி நான் முன்னாடி பார்த்தோம், முன்னாடி பார்த்த ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்து ஒரு மனிதர் ரெண்டு எட்டை வச்சு போறான்னு சொன்னா ஒரு எட்டு அவனுடைய பாவத்தை அளிக்கின்றது, இன்னொரு எட்டு என்ன செய்யுது அவனுடைய தரஜா உயர்த்துன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல வந்து ரெண்டு மூன்று அமல்களை சொல்லி அதுல வந்து இந்த அமலையும் சொல்றாங்க, என்ன பள்ளி வாசலுக்கு அதிகமாக போறது, பள்ளி வாசலுக்கு அதிக எட்டுக்களை வைத்து போறது. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஹதீஸ இந்த ஹதீஸை வைச்சு அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்க பள்ளி வாசலுக்கு வர நேரத்தில் வந்து ரசூல்லாவோட கிட்டே இருக்கணும்னு சொல்லி விரும்பினாங்க. அதாவது ரசூலா நம்ம கிட்ட இருந்தா ரசூல்லாவுடைய செய்திகளை கேட்டுக்கலாம், ஹதீஸ்களை கேட்டுக்கலாம், நம்ம தூரத்தில் இருக்கிற கிட்ட வந்து இருக்கலாம்னு விரும்பினாங்க.
விரும்ப நேரத்தில் சுல்லாச்சாரம் சொல்றாங்க, இல்ல நீங்க தூரத்திலே உங்க வீட்டை அமைச்சிங்க, ஏன்னா நீங்க வீட்டு பள்ளியிலேருந்து பள்ளிக்கு வரக்கூடிய இந்த ஒவ்வொரு எட்டுக்கும் என்ன செய்து உங்களுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, உங்களுடைய தர்ஜாக்கள் உயர்த்தப்படுதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை வழிகாட்டிருக்காங்க பார்க்கணும். அப்ப அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பாவம் கழிய வேண்டும், தன்னுடைய அந்தஸ்து உயர வேண்டும் சொல்லி எதிர்பார்த்தால் முதலாவது வந்து என்ன செய்யணும், சிரமமான நேரத்தில் உதுவ வந்து சரியாக செய்யணும். உதுவ வந்து உதுவு செய்யணும் ரசூலுல்லாஹி சொல்லல, உதுவ வந்து இஸ்பாஹுல் உதுவு, உதுவ வந்து சம்பூர்ணமா செய்யணும், அழகா செய்யணும், ரசூலுல்லாஹி காட்டி இந்த மாதிரி செய்யணும். அவர் நினைச்ச மாதிரி, தொழுகை சாஹிப் உள்ள மாதிரி, அவர் படிச்ச மாதிரி, அவர் அசரத்து அல்லது மௌலவி சாஹிப் சொல்லி கொடுத்த மாதிரி என்ன செய்ய முடியாது, உதுவ செய்ய முடியாது. உதுவ வந்து கரெக்டா செய்யணும். அடுத்தது வந்து பள்ளிக்கு வந்து என்ன, அதிக வெட்டு வைத்து பள்ளிக்கு போறது, நடந்து போறது பள்ளிக்கு என்பதை பற்றி ரெண்டாவது அமலா சொல்றாங்க. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, வந்திலாரு ஸலாத்தி பஅத ஸலா, என்ன ஒரு தொழுகை முடிந்ததற்கு பின்னால இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பது. அன்புக்கு பெருமைக்குரியவர்களே, இந்த அமலை பற்றி எங்கள யாராவது, அதாவது பேசக்கூடிய நானா இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களா இருக்கலாம், நாங்க யாராவது இந்த அமலை பத்தி சிந்திச்சு பாத்துக்கிறோமா, ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த தொழுகை எதிர்பார்த்தீர்கள், இது வந்து என்ன, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியது, நம்மளுடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடிய மூன்று அமல்கள்ல மூன்றாவது அமல ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்ப இந்த அமலை நம்ம யாரும் செய்யறோம், யாருமே செய்யறது இல்ல. நம்ம எங்க தொழுத முடியும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா இமாம் சொல்லிட்டா எங்க அபசரமா பள்ளி விட்டு ஓடி பாஞ்சு வரலாம் என்ன செய்யறோம், நம்ம முயற்சியோம். அப்ப அப்படி முயற்சி செய்யக்கூடிய சமுதாயத்துல ஒரு தொழுகையில இருந்து இன்னொரு தொழுகை எதிர்பாருன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமா தான் விளங்கும். ஏன்னா அப்படி அப்படித்தான் நம்ம நீங்கிறோம், என்ன தொழுகையே பாடமாகிது, அதுல எங்க இன்னொரு தொழுகை எதிர்பார்த்துகிறதுன்னு சொல்லி சில மக்கள் கேள்வி கேட்கலாம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஆனால் இந்த அமல்களை வந்து ரசூலுல்லாஹி செய்றாங்க, இதுதான் என்ன மிக முக்கியமான அமல்கள், இதுதான் என்ன ஒரு மனிதனுடைய வந்து மனிதனை வந்து அதாவது பாதுகாக்கக்கூடிய அமல்கள், அவனுடைய அவனை வந்து பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது, அதே நேரம் அவனை வந்து என்ன செய்யும், அவனுடைய தர்ஜாக்களை உயர்த்தக்கூடிய அமல்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று அமல்களையும் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த மூன்று அமல்களும் அன்புக்குரியவர்களே எதோட சம்பந்தப்பட்டது, தொழுகையோட சம்பந்தப்பட்டது. தொழுகைக்கு போலிக்கு போறது, உதவு செய்யறது, ஒரு தொழுகையை தொழுட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்க்கறது, இந்த மூணு அமலும் தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. அப்ப தொழுகையாளிகளுக்கு இந்த மூன்று அமலும் என்ன செய்யாது, கஷ்டமாய்க்காது. ஃபஜ்ர் தொழுகை ருகர் தொழுகை எதிர்பார்த்து பள்ளியில் இருக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமாய்க்கலாம், ஆனால் மஹ்ரிப் தொழுகிட்டு நம்மளுக்கு வேற வேற நாட்டு இஷா தொழுகை எதிர்பார்த்திக்கலாமா இல்லையா, அசர் தொழுகிட்டு மஹ்ரிப் தொழுகை எதிர்பார்த்திக்கலாமா இல்லையா, குறைந்த நேரம் நீங்க நம்புக்குரியவர்களே ஒரு ட்ரை பண்ணலாம், நம்ம இந்த அமலை நம்ம செய்யணும், இந்த அமலை நம்ம செய்யணும், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அமல் இது, அப்ப நம்ம இதை செய்யணும், சஹாபாக்கள் செஞ்ச அமல், நம்ம இதை செய்யாம இருந்தோம்னு சொன்னால் எப்படி என்று சொல்லி நம்ம யோசிச்சு இந்த அமல்களை செய்ய பார்க்கணும் நம்புக்குரியவர்களே. எனவே இந்த மூன்று அமல்கள் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது தொழுகையோடு சம்பந்தப்பட்டதா இருக்கின்றது. எனவே நாங்கள் தொழுகையாளிகளாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த அமல்கள் எங்களுக்கு என்ன செய்யாது, கஷ்டமாக இருக்காது என்பதை வந்து என்ன செய்யணும், நாங்கள் வினை கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடையாற்றும் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, அதாவது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ, யார் வந்து ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு காலை பொழுதுலேயோ மாலையிலேயோ என்ன செய்யறாரு, அவர் வந்து பள்ளிக்கு வந்து செல்றாரு, பள்ளிக்கு போறாரு, பள்ளிக்கு போயிட்டு பள்ளிக்கு போறாருன்னு சொன்னால் அதாவது அவருக்கு என்ன செய்யறாரு, அவருடைய அந்த நுழைவை வந்து அல்லாஹு தஆலா செய்கின்றான். அதை வந்து அவர் பள்ளிக்கு போறாருன்னு சொன்னால் அவருக்கு சொர்க்கத்துக்கு போறது என்ன செய்யறாரு, அல்லாஹு தஆலா வந்து சொர்க்கத்துக்கு வந்து சொர்க்கத்துக்கு போறது அல்லாஹு தஆலா லேசாகி கொடுக்கின்றான். சொர்க்கத்தை வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அவருக்கு வந்து சொர்க்கத்தினுடைய உபசரிப்பை அல்லாஹு தஆலா அவருக்கு தயார் செய்கின்றான் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்ப எந்த டைம் பள்ளி போனாலும், அவர் காலையில போனாலும் மகதான் அவரா குல்லமாகதா அவரா, அவர் எப்ப போனாலும் அவர் காலையில போனாலும் மாலையில போனாலும் பள்ளிக்கு போறாரா, பள்ளிக்கு போகும்போது அல்லாஹு தஆலா எனக்கு சொர்க்கத்துக்கு போறதை லேசாக்கி தருவான், அல்லாஹு தஆலா எனக்கு சொர்க்கத்தினுடைய உபசரிப்பை தருவான் என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் போறாரா, அவருக்கு வந்து அல்லாஹு தஆலா இந்த மாதிரி, அதாவது அவருக்கு வந்து பள்ளிக்கு போறாருன்னு சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய உபசரிப்பை, சொர்க்கத்துக்கு நுழைவதற்குரிய அந்த வசதியை அல்லாஹு தஆலா செய்து கொடுக்கின்றான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியக்கூடிய செய்தி புகாரியில 662 இலக்கத்திலும் முஸ்லிமில 669 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நடையாற்ற இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி தொழுகையுடைய சிறப்பை பற்றி, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அன்புக்குரியவர்களே. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி எங்களுக்கு என்ன செய்கிறார்கள், சொல்லிக் காட்டுகிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் மேலே சொன்ன, அதாவது ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வதற்கு, ஒரு மனிதனுடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு, ஒரு மனிதனுடைய தரஜாக்கள் உயர்வு கூறுவதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமான்னு கேட்டார்களே, அதே மாதிரி ஒரு கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு முறை சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிலே ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்து அந்த ஆற்றிலே ஒரு மனிதர் வந்து ஐந்து நேரம் குளிப்பாரே ஆனால் அவருடைய உடல்ல ஏதாவது அழுக்குகள் இருக்குமா? ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்து அந்த ஆற்றுல வந்து ஒரு நாளைக்கு ஐந்து வேளை குளிச்சால் அவருடைய உடம்புல வந்து அழுக்குகள் ஒட்டி இருக்குமான்னு ரசூலா கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யாரும் சொல்லா இருக்காது, எப்படி இருக்க போதோ, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிச்சா ரெண்டு வாட்டி குளிச்சாலும் இசையாது, அழுக்குகள் இருக்காது. ஐந்து வாட்டி ஒரு மனுஷன் குளிக்கிறான்னு சொன்னா, ஐந்து தடவை குளிக்கிறான்னு சொன்னால் எப்படி அவனுடைய உடம்புல அழுக்கு இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் பதிலளிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பதிலுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து, இதே போன்றுதான் தொழுகை. ஒரு மனிதன் இந்த தொழுகையை ஐந்து நேரம் தொழுது வருகின்றான் சொன்னால் அவனுடைய பாவங்களை அல்லாஹு தலனை செய்கின்றான், அவனுடைய உடம்புல அழுக்குகள் எப்படி இல்லாமல் போகின்றதோ, அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய பாவங்களை, அவனுடைய மனதோடு தொடர்பான, அவனுடைய உள்ளத்தோடு தொடர்பான பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா சுத்திகரித்து அந்த அசுத்தங்களை எல்லாம் நீக்கி அவனை பரிசுத்தமான ஒரு முஸ்லீமாக மாற்றுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை இருக்கின்றது, இந்த தொழுகை வந்து உங்களை வந்து மானக்கேடான கெட்ட மோசமான காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக தொழுகை இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, தொழக்கூடிய மனிதனிடத்திலே கெட்ட காரியங்கள் நடக்கின்றது, கெட்ட மோசமான செயலில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலோ அல்லது அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வசனத்தில் கட்டுப்பட்டு அவருடைய தொழுகை அவர் மேல் பரிசீலனை செய்யணும். அவர் தொழக்கூடிய தொழுகை என்ன, சரியான தொழுகை இல்ல. அவர் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் இல்ல. அவர் தொழக்கூடிய தொழுகையில வந்து ரூஹானியத்துன்னு சொல்லக்கூடிய உயிரோட்டம் இல்ல, அல்லாஹ்வுக்கு என்ற தூய எண்ணம் இல்ல. யாராலும் பார்க்கணும், யாராலும் என்ன தொழுகையாலும் சொல்லணும், யாராலும் என்ன இபாதத்தாலும் சொல்லணும், யாராலும் யார்த்தையாவது நான் நல்ல பேர் வாங்கிக்கணும் என்ற அமைப்பில் தொழுகைகள் இருக்கும் என்று சொன்னால் இங்கே மேற்சொன்ன இந்த எந்த ஒரு ஃபாயிதாவையும் மேற்சொன்ன எந்த ஒரு அந்த என்ன நலவுகளையும் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இந்த தொழுகையின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாது. எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த தொழுகையின் மூலமாக முழுமையான பிரயோசனத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், இந்த அமைப்பில் தொழ வேண்டும் என்ற அந்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம் என்பதை சொல்லி எல்லாமல் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக, தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடிய மக்களாக, இறுதி வரைக்கும் தொழுகையோடு வாழ்ந்து தொழுகையோடு மறக்கக்கூடிய நன்மக்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் அன்புக்குரியவர்களே மௌத்தாக போகின்ற மரண படுக்கை இருந்து கொண்டு கூட தொழுகைக்காக வேண்டி போறதுக்கு முயற்சிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது, எந்த குறையும் இல்லாமல் இருந்தும் கூட இவ்வளவு வசதியாக இருந்தும் கூட நாங்கள் தொழுகைக்கு போகாமல் இருக்கின்றோம். இரண்டு சஹாபாக்களை கூப்பிட்டு அவருடைய தோள்களிலும் இரண்டு தோள்களிலும் கையை போட்டு அவருடைய கால் பூமியில் கடைசி வரைக்கும் பேணி பாதுகாக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன்.